நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நேர்களே, அடுத்ததாக வாங்க பேசலாம் நிகழ்ச்சி. தேர்தலில் முன்வைக்கப்படும் எந்த கொள்கை உங்களுக்கு பிடிக்கிறது அல்லது பிடிக்கவில்லை என்பதே இன்றைய தலைப்பு அல்லது பேசுபொருள். ஆஸ்திரேலியாவில் இன்னும் 26 நாட்களில் ஃபெடரல் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. பல கட்சிகள் தங்களின் முக்கிய கொள்கைகளை ஏற்கனவே அறிவித்துவிட்டன. இந்த பின்னணியில் இந்த கட்சிகள் முன்வைக்கின்ற கொள்கைகளில் எந்த கொள்கை உங்களை கவர்கிறது அல்லது எந்த கொள்கை உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, இன்னும் குறிப்பாக என்ன வித்தியாசமான கொள்கையை ஒரு கட்சியிடம் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்று கூட நீங்கள் பேசலாம். நமது சிறப்பு விருந்தினர் ஆஸ்திரேலிய அரசியலை ஊடகங்களில் அரசி வருகின்ற அரசியல் ஆய்வாளர், நமக்கு மிகவும் தெரிந்த சண்குமார் அவர்கள். வணக்கம் சண்குமார்.
வணக்கம் ராய்சல். எஸ்பிஎஸ் நேயர்களுக்கு எனது மாலை வணக்கங்கள் ராய்சல்.
தேர்தலை பொறுத்தளவில் ஆளும் லிபரல் நேஷனல் கூட்டணி இருக்குது, எதிர்கட்சியான லேபர் கட்சி இருக்குது, க்ரீன்ஸ் கட்சி இருக்குது, கிளைவ் பாமரோட யுனைடட் ஆஸ்திரேலியன் பார்ட்டி இருக்குது, ஒன் நேஷன் இருக்குது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம், நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. இந்த கட்சிகளோட கொள்கைகளில் அல்லது வாக்குறுதிகளில் பொதுமக்களின் கவனத்தை அதிகமாக கவர்ந்திருக்கிற வாக்குறுதி அல்லது கொள்கை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னப்படுது ஷன்?
இப்போ ஆஸ்திரேலிய பொதுமக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பது எல்லாம் ஒரு மெடிக்கல் ஃபேசிலிட்டி, அதுதான் மிக முக்கியமானதாக எனக்கு படுகிறது. இப்போ கிட்டடியில் ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது, 57% வாக்காளர்கள் மெடிக்கல் ஃபெசிலிட்டி தான் இம்ப்ரூவ் பண்ண வேணும் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்போ அது போதிய வைத்திய சாலைகளின்மை, சிகிச்சைக்காக சில பேர் பல வருஷ கணக்கில் வெயிட் பண்ணுறாரு, வெயிட்டிங் லிஸ்ட்டை குறைக்கிறது, அப்படியான இதை தான் இப்போதைய வாக்காளர்கள் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று எனக்கு படுகின்றது.
வணக்கம் பழனிவேல் முருகன். வணக்கம்.
வணக்கம். இவங்க லேபர் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்த டிசம்பருக்குள்ள நேஷனல் இன்டெகிரிட்டி கமிஷன் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க.
ஆன்டி கரப்ஷன் கமிஷன்,
ஆன்டி கரப்ஷன் கமிஷன், ஃபெடரல் ஐகாக்.
ஆமா ஆமா ஆமா.
இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்முடைய நெருங்கிய நண்பர் ஸ்காட் மோரிசன் இருக்காரு இல்லைங்களா, அவர் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணாரு.
நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறார். இந்த உலகுக்கு எதிரான விசாரணை அமைப்பை வந்து லிபரல் நேஷனல் கூட்டணி ஏற்படுத்தல, உண்மை சொல்லுங்க.
ஆமா, ஏற்படுத்தல, அது கொண்டு வரான்னு சொல்லிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விடயம்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா நாங்க இந்த பிலவிலா ஃபேமிலி பத்தியுமே அவங்க நிறைய பார்லிமெண்ட் பப்ளிக் எல்லாம் மிஸ்லீட் பண்ணிருக்காங்க. அதை பத்தியும் நாங்க ஏற்கனவே பேசியிருந்தோம், எஸ்பிஎஸ்லயும் ஒரு நிகழ்ச்சி பண்ணிருந்தாங்க. அதனால அது ஒரு முக்கியமான விடயம்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க,
உங்களை அதிகமாக கவர்ந்திருக்கு, ரொம்ப நன்றி, மிக்க நன்றி பழனிவேல் முருகன், ரொம்ப நன்றி.
வணக்கம்.
வணக்கம். வணக்கம்.
அவர் சொன்னது சரி, உண்மையில அப்படியான விடயங்கள் பல இருக்கின்றன. ஆனா நாங்கள் ஒரு பொதுப்படையாக பார்க்கும் பொழுது, நான் முந்தி சொன்ன மாதிரி இப்ப முதலிடத்தை பெறுவது மெடிக்கல் ஃபெசிலிட்டியாகும், அடுத்தது வந்து வதிவிடம். இப்ப ஹவுசிங், லோ கோஸ்ட் ஹவுசிங் என்பது, ஹவுசிங் அஃபோர்டபிலிட்டி வந்து மிக பெரிய ஒரு இஷ்யூவா வருது இளைய சமுதாயத்துல. இப்ப கிட்டடியில பிளட்ஸ் வந்தது, அதுக்கு முதல் இப்ப பிளட்ஸ் வந்து நியூ சவுத் வேல்ஸ்ல வந்தது, அதுக்கு முதல் ஃபயர் வந்தது எங்கட விக்டோரியால, சைக்ளோன் வந்து குயின்ஸ்லாண்ட்ல. அப்ப இந்த ஹவுசிங் இல்லாம வந்து, அதாவது வசதி குறைந்தவருக்கான ஹவுசிங் ஃபெசிலிட்டி வந்து கூட்ட வேண்டும் என்றதும், இளைய சமுதாயத்தினருக்கு அப்படிப்பட்ட வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றதும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு. ரெண்டு கணவனும் மனைவியும் ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அப்ப அதை பார்க்கும் பொழுது சைல்ட் கேர் ஃபெசிலிட்டிஸும் ஒரு மிக முக்கியத்துவம் பெறுகிறது என்னை பொறுத்த மட்டும். இப்போ இவற்றைத்தான் இந்த இளைய சமுதாயத்தினர் பார்க்கின்றார்கள். ஏனெனில் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணணும், சரியான ஒரு லைஃபுக்கு ஸ்டார்ட் பண்ண இது எல்லாம் மிக முக்கியமாயிருக்கு. மற்றது இப்ப முதியவர்கள் எண்ணிக்கை இப்ப பல மடங்காக எவரேஜ் ஏஜ் கூடுறபடி அந்த ஏஜ் கேர் ஃபெசிலிட்டி நீங்க பாத்தீங்களா என்றால், அங்கு போய் பார்த்தவர்களுக்கு தான் தெரியும், அந்த அங்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து மிகவும் குறைவா இருக்கின்றது. எவ்வளவு உழைச்சி இந்த நாட்டுக்காக உழைச்சி தங்களே அர்ப்பணித்த அவர்கள் இப்பொழுது ஒரு பெட் ரிடனா இருக்கும் பொழுது அவைகளை கவனிக்க வேண்டியது அரசின் பொறுப்பு.
இப்ப அது அரசு வந்து அதிகமாக செலவு பண்ணிருக்கு, அதாவது அதை நாம வந்து மறக்க முடியாது. இப்ப அது கோயலிஷன் அரசாக இருக்கட்டும், அதுக்கு முன்னே இருந்த லேபராக இருக்கட்டும், நிறைய செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதன் தேவை வந்து வர வர அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்கிறது உண்மை, அது வந்து ஒத்துக்கிறேன்.
அதை வந்து ஒரு சிஸ்டமெட்டிக்காக கொண்டு வரணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ ரெண்டு லேபரும் லிபரலும் அடிபட்டு கொண்டிருக்கணும். இவ்வளோ இது தான் இந்த பெர்சன்டேஜில் இத்தனை இன்னும் டேக் ஹவர்ஸ் அப்படி கண்டாக்ட் ஹவர்ஸில் பார்க்காமல் ஒரு இனோவேட்டிவ் சொல்யூஷனை கொண்டு வந்து அதோட ஒரு ஒரு கண்டினியூஸாக இல்லை இது நடக்க போகுது இல்லையா, இது நடக்க
போகுது.
இது இது இதைத்தான் நான் மிக முக்கியமாக கருதுகிறேன். அதோட எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திடம்பெற சேர் வேணும்ன்றதும், இனோவேஷன் மைண்ட்ஸ் உருவாக்கப்பட வேண்டும், கிளீன் எனர்ஜி ரினியூவபிள் எனர்ஜி என்பதும் பல வாக்காளரின் மத்தியில் பிரபலம் பெற்றவையாக தெரிகின்றது எனக்கு.
சண்குமார், அடுத்து வந்து எப்படின்னா, இப்போ ஆளும் கட்சியான லிபரல் கட்சி எடுத்துக்குவோம். இப்போ 9 ஆண்டுகளாக இந்த கட்சி வந்து ஆட்சியில் இருக்கு, எதிர்கட்சியான லேபர் கட்சி வந்து ஆட்சிக்கு வர முடியலை இதுவரைக்கும். கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா, அல்லது வாக்குறுதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டு கட்சிகளுக்குமே கொள்கைகளில் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி படலை அப்படின்னு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. உங்களுக்கு எப்படி படுது, அதாவது வித்தியாசம் இருக்கா என்ன?
நீங்க நீங்க உண்மையத்தான் சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்குது என்றால், நாங்கள் பார்க்கணும் உண்மையா அவைக்குள்ள வித்தியாசம் வந்து சிவப்பா நீளமான்றதான ரெண்டு வித்தியாசம். அப்ப இப்ப லிபரல் கொலிஷன் பார்ட்டி எடுத்தால் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கிறார்கள். அப்ப லேபர் பார்ட்டி அவையிலும் தேர்தல் வாக்குறுதிகளை வாக்காளர்கள் கொடுக்கிறார்கள். என்ன நடக்குது என்றால், ரெண்டு பேரும் இவன் போய் அவன் போய் என்றதெல்லாம் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள் ஒழிய அந்த சரியான ஒரு திட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடல. அவை இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் படியா போட்டிருக்கணும், ஆனா அதை வந்து வாக்காளர் மத்தியில சரியா எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு லீடர்ஷிப்பை வந்து நான் குறையத்தான் பாக்குறேன். ரெண்டு கட்சியிலும் இருந்து லீடர்ஷிப் வந்து சரியான குறை வேணுண்டா அவையில் வந்து தங்கட வாக்குகளை பெறுவதற்கு மாத்திரம் தான் போய் குறைக்கணும் ஒழிய, இந்த இப்படித்தான் நான் செய்ய போறேன் இன்னும் ஒரு 10 வருஷம் 100 வருஷத்துக்கு என்னுடைய கண்ட்ரி இப்படித்தான் போகணும் என்ற ஒரு தூர நோக்கிய பார்வை அவர்கிட்ட காணலை. ஆனா சும்மா மேல வாரிய பார்த்தமண்டா, லிபரல் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் தான் எக்கனமியிலேயே சிறந்தாக்கள், பொருளாதாரத்தை சீர்படுத்தக்கூடிய ஆக்கள், எங்களை விட்ட ஒவ்வொரு ஒருவரும் செய்ய முடியாது, நாட்டை நாங்கள் பாதுகாப்பும் டிஃபென்ஸுக்கு நாங்கள் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் என்று மாறுதற்று. அதோட வாக்கு வெல்ற கோஷம் உங்களுக்கு தெரியும் என்னண்டு, அது போட்டில் வேற மகதியில நாங்கள் திருப்பி அனுபவம். இது ஒரு
அதே மாதிரிதானே சொல்றாங்க இல்லையா, திருப்பி அனுப்பி
அவருக்கு ஒரு அதான் சொல்றோம், லீடர்ஷிப் இல்லையான்ட்டு. ஒரு லீடர்ஷிப் என்றது இல்ல, என்னடா இப்ப கிட்டடியில சொல்லிச்சுன்னா டாக்ஸ் எல்லாம் கட் பண்ண போனோம், கட் பண்ண போறோம் அவங்களோட ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் சொன்னார். சொல்லிப்பட்டு இப்ப கிட்டடியில அறிவிச்சிருக்கார், நான் வந்தால் இனிமேல் டாக்ஸே கூட்டமாட்டேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை. இப்ப அவை கட்டி எழுப்ப வேணும். ஆனா மருத்துவ சுகாதாரத்துக்கு அவை எப்பவும் முன்னுரிமை
கொடுக்கிறவங்க. இப்ப லிபரல சொன்ன மாதிரி லேபரால வந்து பொருளாதாரத்தை வந்து சரியாக கையாள தெரியாது, இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிடுவான், இருக்கிறதெல்லாம் வந்து அந்த திட்டம் இந்த திட்டம் பொதுமக்கள் திட்டம் சமூக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இது பண்ணிடுவாங்க, அதனால நாட்டின் பொருளாதாரம் நல்லா இருக்காதுங்கிற ஒரு குறைபாடு பரவலாக சொல்லப்படுறது உண்டு இல்லையா?
அப்படி இருக்கலாம், ஆனா என்ன பொருத்தமல்ல, ஒரு ஆள் சேமிச்சா மற்றவர்
செலவழிக்கிறீங்க
என்னண்டா, அது சில வேளை அது சரியா பேலன்ஸ் பண்ணும் அப்படித்தான் இருக்கணும். இப்ப ஆக இப்ப நீங்க ஒரு வீட்டுல கணவன் சரியான சிக்கனமா இருந்து அல்லாட்டி மனைவி சரியான சிக்கனமா இருந்து கொண்டு பிள்ளைகளை கஷ்டப்படுத்த அப்புறம் கணவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஈஸ் பண்ணுவேன் அப்படி இல்லை.
ஆனா நீங்க இப்ப இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் எப்படி பார்க்க கூடுவோம்னா, இப்ப கொரோனா காலத்துல வந்து அரசு வந்து இப்ப ஜாப் கீப்பர் ஜாப் சீக்கர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவங்க வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க இந்த பின்னணியில. ஆமா, நீங்க வரும் நாட்கள்ல வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து வலிமையாக வைக்காம இருந்தா இந்த நாடு வந்து கடன் சுமையில தள்ளாடும். நம்ம ஒரு ஒரு வளர்ச்சியடைந்த நாடு, ஒரு ரிச் கண்ட்ரி அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு கடன் வந்து அதிகரிக்க கூடாதுங்கிற கவலை நிறைய பேருக்கு இருக்கிறது நியாயமான ஒண்ணு தானே இல்லையா?
அது உண்மையான விஷயம். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் என்ன நடக்குமெண்டா, இப்ப நாங்கள் சரியான வாக்காளர்களை நீங்க எடுத்தீங்களா, அந்த வாக்காளர் மத்தியில வந்து உங்களுக்கு டாக்ஸ் ரிலீஃப் அல்லாட்டி சைல்ட் கேர் ஃபெசிலிட்டி மோர் அண்ட் மோர் யூஆர் ஸ்பெண்டிங் அதை வந்து அவையில் நியாயமா விரும்பினோம். அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். நான் இப்ப ஒரு தேர்தல் என்ற பார்வையில தான் அந்த ஒரு பார்வையைத்தான் நான் பார்க்கிறேன். இப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைக்கலாம், இப்ப லிபரல் செய்திருக்கிறார்கள் 4 வீதத்தை குறைந்தவர்கள், ஆனால் அந்த விதத்திலே அதுல லேபர் கட்சியின் தலைவர் ஒரு சின்ன பிள்ளைய விட்டுட்டார். அதாவது அந்த பெர்சன்டேஜ் தெரியாமல் அவர் கொஞ்சம் தடுமாறினது வந்து என்ன மாதிரி வாக்காளர்களை தாக்கும் என்பது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வரோம். ஆனா ஜாப் கிரியேஷன் என்றதுல ரெண்டு பக்கமும் இப்ப ஒரு பல திட்டங்களை முன் வச்சிருக்கணும். ரெண்டு தலைவர்களும் போட்டிருக்கணும். ஜாப் கிரியேஷன் மற்றது மேனுஃபேக்சரிங் செக்டர், அது சரியான இம்பார்ட்டன்ட். அதோட கிரீன் கட்சி என்னன்னா அவையர் கூட கிளீன் எனர்ஜி ரினியபிள் எனர்ஜியில சொல்லினோம், கார்பன் நெட் ஜீரோவை கொண்டறிவினும் 2030 என்று. அப்ப கிரீன் கட்சியும் இம்பார்ட்டன்ட் என்னென்றால் ஒரு பார்லிமெண்ட் வரைக்கும் அவைய இந்த ஓட்ஸும் சரியான இம்பார்ட்டன்ட் ரெண்டு கட்சிக்கும்.
சரண்குமார் அவர்களை அடுத்து எப்படின்னா, இப்போ எந்த கட்சிக்குமே ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத ஒரு ஹங் பார்லிமெண்ட், நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தொங்கு நாடாளுமன்றில் ஏற்படக்கூடும், கிரீன்ஸ் கட்சிக்கு வந்து கிங் மேக்கருங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு அது போகலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, ஜூலியா கில்லார்டு டைமில் வந்து கிரீன்ஸ் கட்சி இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போதைக்கு சுயேட்சை வேட்பாளர்கள் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் வந்து வெற்றி பெறுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த பின்னணியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படியான ஒரு நிலைமை ஏற்படலாம் அப்படின்னு?
அது கட்டாயம் இப்ப அப்படியான நிலைமையே வந்துட்டது. அதாவது இப்ப பல வருடங்களாக, கடந்த பத்து வருடங்களாக அப்படியான நிலைமை வந்துட்டது. கிட்டத்தட்ட 35 வீதம் லேபர் லிபரல் நேஷனலுக்கு போகல. இடையில இருக்கிற அந்த 1/3 வாக்காளர்கள் வந்து இவர்களுக்கு இருக்கிற அதிருப்தியால ரெண்டு கட்சியிலையும் வெறுப்பு வந்துட்டது. வெறுப்பு வந்ததால அவர்கள் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி கிரீன் கட்சியோ அல்லாட்டி எடுக்கல. அவையல் வந்து அந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்று கொடுக்கல. அவை லேபரா லிபரல் என்று பார்க்கல, கூட லேபருக்கு போகக்கூடிய சான்சஸ் தான் கூட இருக்குது. அப்ப இந்த 2-party ப்ரிஃபர்ட் ஓட்ஸ் என்று நீங்கள் பார்க்கல, கிட்டத்தட்ட ஒரு லேபர் வந்து இப்ப முன்னிலையில நிக்கிற மாதிரி இப்ப கருத்து கணிப்புகள் சொல்லி கொண்டிருக்குது. லேபர் இருந்தாலும் கடைசி நேரத்தில் இது வந்து பிளஸோ மைனஸ் 5% மார்ஜின்ஸ் இருக்குதானே. அப்ப நான் பார்க்கல என்ன நடக்கும் என்றால் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலா வந்து கட்டாயமாக ஒரு தொங்கு பாராளுமன்றம் ஹங் பார்லிமெண்ட் கட்டாயம் வரும் என்றதான் என்னுடைய கணிப்பு.
வணக்கம். இல்ல, அதாவது நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசம் ரொம்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டு மேஜர் பார்ட்டிஸ்க்கும். ஆனா நான் சொன்ன அந்த பெடரல் ஐகேக் வந்து முக்கியமான வித்தியாசம். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு செய்யல, அட்லீஸ்ட் இவரால் செய்கிறேன்னு சொல்றாரு. அது வந்து ஒரு முக்கியமான வித்தியாசம்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய தாழ்மையான கருத்து ஐயா, நன்றி.
அது லிபரல் பார்ட்டி தொடங்கி இருக்கணும், செய்து முடிக்கல. அது சரி, லேபர் பார்ட்டி ப்ரொமிஸ் பண்ணி இருக்கணும், அது தெரியாது. நான் அவையிலும் செய்வினம் ஒன்று இல்லையா?
இல்ல, அவங்களுக்கு செய்ய இல்ல தெரியாது. அது அவங்களுக்கு முதல்ல அவங்க ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் நிறைவேற்றணும், அது வந்து செனட்டுக்கு போய் அது பாஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து லகு கிடையாது. ஆனா சொல்றாங்க நாங்க வந்தால் செய்வோம் அப்படின்னு நான் சொல்றாங்க, நம்புவோம். சரியா, மிக்க நன்றி சண்குமார்.
வாய்ப்புக்கு நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.